சீனத்தில் நடந்து வரும் மாற்றங்கள் குறித்து. இரா சிந்தன். சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 19வது மாநாடு குறித்து மார்க்சிஸ்ட் இதழில் ஏற்கனவே எழுதியிருந்தோம். அந்த மாநாட்டில் சீன பண்புகளுடன் கூடிய சோசலிசம் ஒரு புதிய வரலாற்று கட்டத்தை எட்டியிருப்பதாக அக்கட்சி அறிவித்தது. மாநாட்டை தொடர்ந்து மார்ச் 3 முதல் 20ஆம் தேதி வரையில் நடைபெற்ற 2 அமர்வுகள், சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு, தேசிய மக்கள் மாநாடு பல முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளன. இந்த முடிவுகள் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்தியாவுக்கு அண்டை நாடு, மிகப்பெரிய வளரும் நாடு, நம்மை ஒத்த மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற காரணங்கள் மட்டுமல்லாமல் உலகின் புதிய மாற்றங்களை உள்வாங்கி முன் செல்லும் சோசலிச நாடு என்பதன் காரணமாகவும் சீனா நமது கவனத்தை ஈர்க்கிறது. சோசலிச நோக்கிலான திட்டமிடுதலும் திட்டத்தின் அடிப்படையில் உறுதியான செயல்பாடும் தான் சீனாவின் வளர்ச்சிக்கான அடிப்படைகளாகும். அந்த வளர்ச்சியின் காரணமாக சீன சமூகத்தில் ஏற்பட்டு வரும் சில மாற்றங்களையும் பன்னாட்டு அரங்கில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களையும் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 100வது நூற்றாண்டின் 2 இலக்குகள். கார்ல் மார்க்ஸ் மெய்யறிவின் வறுமை புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். பாட்டாளி வர்க்கம் தன் அரசியல் மேலாண்மையை பயன்படுத்தி முதலாளித்துவ வர்க்கத்திடமிருந்து படிப்படியாக மூலதனம் முழுவதையும் கைப்பற்றும், உற்பத்தி கருவிகள் யாவற்றையும் அரசின் கைகளில், அதாவது ஆளும் வர்க்கமாக ஒருங்கமைந்த பாட்டாளி வர்க்கத்தின் கைகளில் ஒரு சேர மையப்படுத்தும் மற்றும் உற்பத்தி சக்திகளது ஒட்டுமொத்த தொகையை முழு வேகத்தில் அதிகமாக்கும். சீன கம்யூனிஸ்ட் கட்சி இந்த புரிதலை உள்வாங்கியே செயல்படுகிறது. 1980களில் டெங் ஷியாவோபிங் பேசும்போது சோசலிசத்தின் மீது நம்பிக்கையில்லாதவர்களை நம்பிக்கை கொள்ள செய்வதற்கு பொருளாதார மேம்பாட்டில் நாம் மேற்கொள்ளும் சாதனைகளாலேயே முடியும், இந்த 100வது நூற்றாண்டின் இறுதியில் ஒப்பீட்டளவில் செழிப்பான நிலைமையை நாம் எட்ட முடிந்தால் அவர்கள் ஓரளவு நம்பிக்கை கொள்வார்கள், அடுத்த 100வது நூற்றாண்டின் மத்தியம காலத்திற்குள் சீனத்தை மிதமாக வளர்ச்சியுற்ற சோசலிச நாடாக மாற்றியமைத்து விட்டோமானால் அவர்கள் முழுமையான நம்பிக்கை பெற்றவர்களாகி விடுவார்கள் என்று கூறினார். சீன கம்யூனிஸ்ட் கட்சி தமக்கென வகுத்து கொண்ட இலக்குகளை சுருக்கமாக 100வது நூற்றாண்டின் 2 இலக்குகள் என குறிப்பிடுகின்றன. ஒவ்வொரு மாநாட்டிலும் திட்டம் நோக்கிய தனது பயணத்தை ஆய்வு செய்து சரிப்படுத்தி கொண்டே கட்சி முன்னேறியிருக்கிறது. சீனத்தை மிதமான செழிப்புடன் கூடிய சமூகமாக வளர்த்தெடுப்பதுதான் அவர்களின் முதல் இலக்கு. 2020ஆம் ஆண்டில் சீனா இந்த இலக்கை எட்டிவிடும். முதல் இலக்கின் சாதனைகளை அடித்தளமாக கொண்டு அடுத்த இலக்கை, அதாவது சிறப்பான நவீன சோசலிச சமூகம் என்ற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சி. 19வது மாநாட்டின் முடிவில் 2வது இலக்கினை இருவேறு நிலைகளாக பகுத்திருக்கிறார்கள். அதன்படி 2020 முதலான 15 ஆண்டுகளில் அடிப்படையான சோசலிச நவீனமயத்தை நிறுவ வேண்டும் என்றும், அடுத்த 15 ஆண்டுகளில் செழிப்பான வலிமையான ஜனநாயக பண்புகள் கொண்ட முன்னேறிய பண்பாட்டு சூழலை உடைய நல்லிணக்கம், அதாவது ஹார்மோனியஸ், அழகிய நாடாக நவீன சீனத்தை கட்டமைக்க வேண்டும், அதாவது அவர்கள் ஏற்கனவே வரித்து கொண்ட கால அளவிலிருந்து 15 ஆண்டுகள் முன்கூட்டியே இதனை சாதிக்க முடியும் என்கிறார்கள். சோசலிசத்தின் தொடக்க நிலை. ஜி ஜின்பிங் பேசும்பொழுது சீனா இன்னும் சோசலிசத்தின் தொடக்க நிலையிலேயே, பிரைமரி ஸ்டேஜ் ஆஃப் சோசியலிசம் உள்ளது என்கிறார். உலகின் மிகப்பெரிய வளரும் நாடு என்ற அதன் நிலையில் மாற்றம் ஏதும் இல்லை என குறிப்பிடுகிறார். எனவே முதலில் சோசலிசத்தின் தொடக்க நிலை என்றால் என்ன என்பதை சுருக்கமாக பார்த்து விடுவோம். முதலாளித்துவத்திலிருந்து கம்யூனிசத்தை நோக்கி மாறி செல்லும் இடைநிலை கட்டமே சோசலிசம் என மார்க்சும் எங்கெல்சும் கூறுகின்றனர். அதாவது சோசலிசத்தின் வழியாகவே கம்யூனிச சமூகத்தின் முதல் கட்டம் உருவாகிறது. இந்த புரிதலில் இருந்துதான் சோசலிசத்தின் தொடக்க நிலை என்ற கருத்துரு உருவானது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி காலகட்டத்தில் நிலவுகின்ற உற்பத்தி சக்திகளின் வளர்ச்சி நிலையை பொறுத்து பல இடைக்கால நிலைகளை உருவாக்கியது. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் 13வது மாநாட்டிலிருந்து இது படிப்படியாக தெளிவுபடுத்தப்பட்டது. சீன புரட்சியின் பொழுது சீனா அரை நிலவுடைமை அரை காலனிய நாடாக இருந்தது. எனவே அதன் காரணமாக சீனத்தின் பொருளாதாரத்தை சோசலிசத்தை நோக்கி எடுத்துச் செல்லுதல் மிக குறைந்த அளவிலேயே மேற்கொள்ளப்பட முடியும். 1952ஆம் ஆண்டில் சீனத்தின் தனிநபர் உற்பத்தி இந்தியாவை விடவும் குறைவாக இருந்தது. சோவியத் ஒன்றியம் 1928ஆம் ஆண்டில் கொண்டிருந்த தனிநபர் உற்பத்தியில் 1/5க்கும் அது சற்றே அதிகமாகும். எனவே ஒரு நவீன சோசலிச சமூகமாக சீனாவை வளர்த்தெடுக்க குறைந்தது 100 ஆண்டுகள் பிடிக்கும் என சீன கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பிட்டது. இவ்வாறு மாறிச் செல்வதற்கான நடைமுறையையே சீன பண்புகளுடன் கூடிய சோசலிசத்தை கட்டமைத்தல் என அவர்கள் அழைத்தனர். பரிணமித்து எழுந்துள்ள முதன்மை முரண்பாடு. சீனத்தில் நிலவும் முரண்பாடுகளை சீர்தூக்கி பார்த்தே கம்யூனிஸ்ட் கட்சி தனது உத்திகளை வகுத்து கொண்டிருக்கிறது. 1949 மக்களுக்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் நிலவுடைமைக்கும் கோமிண்டாங் சக்திகளின் மிச்ச சொச்சங்களுக்கும் இடையிலான முரண்பாடு முதன்மையானதாக மதிப்பிடப்பட்டது. 1981 மக்களின் பொருளியல் பண்பாட்டு தேவைகளுக்கும் பின்தங்கிய சமூக உற்பத்தி முறைக்கும் இடையிலான முரண்பாடு முதன்மையாக எழுந்தது. தற்போது சீன சமூகத்தில் பரிணமித்திருக்கும் முதன்மை முரண்பாடு குறித்து கட்சி சீர்தூக்கி பார்த்துள்ளது. சீன மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு செய்து வரும் போதிலும் அந்த நாட்டின் மக்களிடையே புதிய தேவைகள் உருவாகி வருகின்றன. மக்களின் பொருளியல் மற்றும் பண்பாட்டு தேவைகள் மட்டுமல்லாமல் மக்களாட்சி, சட்டத்தின் ஆளுகை, நீதி நேர்மை, பாதுகாப்புணர்வு மற்றும் சூழலியல் என தேவைகள் வளர்ந்து வருகின்றன. எனவே அவற்றையும் நிறைவேற்றிட வேண்டும். கடந்த ஆண்டுகளின் திட்டமிட்ட வளர்ச்சியின் காரணமாக சீனத்தின் உற்பத்தி சக்திகள் குறிப்பிடத்தக்க அளவு மேம்பட்டுள்ளன. இன்னும் சொல்லப்போனால் சீனத்தின் பல பகுதிகள் உற்பத்தியில் உலகிற்கே முன்னோடியாக உள்ளன. எனினும் வட்டாரங்களுக்கிடையிலும் சமூக பிரிவுகளுக்கு இடையிலும் வளர்ச்சியின் ஏற்றத்தாழ்வுகளும் போதாமையும் நிலவுகின்றன. எடுத்துக்காட்டாக குசோவ் பகுதியின் ஆண்டு சராசரி வருமானம் 15,121 யுவான். இந்த தொகை ஷாங்காயில் நிலவும் சராசரி வருமானத்தில் 1/3 குறைவாகும். மக்கள் சமூக குழுக்களுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும். நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள், போக்குவரத்து வசதிகளில் முன்னேற்றம் என தேவைகள் ஒரு பக்கம் எழும்பொழுது மற்றொரு பக்கம் தேவைகள் நிறைவடைந்த மக்களிடையே ஏற்கனவே குறிப்பிட்ட புதிய வேட்கைகள் உருவாகியுள்ளன. இவ்வாறு சீன சமூகத்தில் எழுந்துள்ள முதன்மை முரண்பாடு சீனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் தாக்கம் செலுத்தும். சீனாவை கட்டுப்படுத்த விரும்பும் சக்திகள் அதேபோல பன்னாட்டு சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தையும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். உலகின் மிகப்பெரிய நாடான சீனா தற்போது பல அளவுகோள்களில் வலிமையடைந்து வருகிறது. சீனா வலிமையடைவதனால் எழுகிற சவால்கள் முக்கியமானவை. சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைக்குழு உறுப்பினரான லீ ஷன்ஷு இது பற்றி குறிப்பிடும் பொழுது, பன்னாட்டு சக்திகள் பலவும் சீனாவை கண்டு கிளியடைகிறார்கள். சீனாவை கட்டுப்படுத்தி அல்லது கட்டாயப்படுத்தி நிறுத்த வேண்டும் என்கிற முடிவை அவர்கள் மேற்கொள்கின்றனர் என்று கூறுகிறார். அவர் குறிப்பிடுவது அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் பயன்படுத்திய சொற்களைத்தான். சீன பொருட்களின் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த சில கட்டுப்பாடுகளும் அதற்கு பதிலடியாக சீனா விதித்த கட்டுப்பாடுகளையும் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அமெரிக்காவின் பங்குச்சந்தையில் கடும் விளைவுகளை இந்த முடிவு ஏற்படுத்தியது. இது ஒரு வணிக யுத்தமாக மாறிவிடக்கூடாது என்ற கருத்து சர்வதேச தளத்தில் எழுகிறது. 2008 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகான உலகமய சூழலில் சீனா மெல்ல மைய அரங்கை நோக்கி நகர்வது புலப்படுகிறது. எனவே சீனத்தின் உள்நாட்டு சூழலில் ஏற்பட்டிருக்கும் மாற்றம், பன்னாட்டு சூழலை எதிர்கொண்டு நிற்க வேண்டிய தேவை, நூற்றாண்டின் அடுத்த இலக்கினை நோக்கி மாறி செல்ல வேண்டிய தேவை, இவை மூன்றும் கட்சியின் இலக்குகளில் பகுப்பாய்வு மேற்கொண்டு மாற்றங்களை செய்வதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன. நவீனமயமான சீன சமூகத்தை நோக்கி 2020 அடுத்த இலக்குக்கான பயணம் தொடங்குகிறது. சோசலிச நவீனமயத்தை நோக்கி சீனா முன்னேற வேண்டியுள்ளது. அதன் வழியே மக்கள் மத்தியில் உருவாகியிருக்கும் புதிய வேட்கைகளை நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏற்றதாழ்வான வளர்ச்சியை எதிர்கொள்ளவும் வேண்டும். இது பற்றி கட்சியின் தலைவர்கள் குறிப்பிடும் பொழுது, இன்றுள்ள வளர்ந்த முதலாளித்துவ நாடுகள் நவீனமயத்தை எட்டுவதற்கு தொழில் புரட்சிக்கு பின்னர் 300 தேவைப்பட்டன. அதோடு ஒப்பிடுகையில் சீனா அளவிலும் வேகத்திலும் அளப்பரிய மாற்றத்தை சாதிக்க வேண்டியுள்ளது. பொருளாதாரம், அரசியல் விஷயங்கள், பண்பாடு, சமூகம் மற்றும் சூழலியல் துறைகளின் முன்னேற்றங்கள் தேவைப்படுகின்றன. இவை சமூகத்தை முன்னோக்கி செலுத்தும். மேலும் இவை உத்தி அடிப்படையிலான முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த வெற்றியை சாதிக்க தத்துவ அரசியல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தேவை என்கின்றனர். உற்பத்தி சக்திகளை வளர்த்தெடுப்பதும் அடிமை தலைகளிலிருந்து மக்களை விடுவிப்பதும் சுரண்டலை பிரிவினைகளை ஒழிப்பதும் சோசலிசத்தின் அடிப்படைகளாகும். அதன் மூலமே வளர்ச்சியை அனைவருக்குமானதாக்க முடியும். இவ்விஷயத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி அடையும் முன்னேற்றம் ஒரு நாட்டின் சாதனையாக மட்டும் முடிந்து விடாது. மார்க்சிய லெனினிய அடிப்படையில் அடைகிற வெற்றி என்கிற வகையில் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் அது முக்கியமானது. உலக நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் அது அமைகிறது. விஞ்ஞான சோசலிசத்தின் உயிர் துடிப்பான முன்னுதாரணமாகவே சோசலிச நாடுகளின் வெற்றிகளை கருத வேண்டும். வலிமையான கம்யூனிஸ்ட் கட்சியின் தேவை. அரசும் புரட்சியும் என்ற நூலில் தோழர் லெனின் குறிப்பிடும் பொழுது, பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் மேலாண்மை முதலாளித்துவ வர்க்கத்தை வீழ்த்திவிட்ட பாட்டாளி வர்க்கத்துக்கு மட்டுமல்ல, முதலாளித்துவத்தை வர்க்கங்களில்லாத சமூகத்திலிருந்து கம்யூனிசத்திலிருந்து பிரித்திடும் வரலாற்று காலகட்டம் முழுமைக்கும் தேவைப்படுகிறது என்கிறார். மேலும் அவர் அந்த இடைக்காலத்தில் உருவாகும் பலதரப்பட்ட அரசியல் வடிவங்களின் சாராம்சம் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரமாகவே, அதாவது மெய்யான ஜனநாயகமாகவே இருக்கும் என்கிறார். வலிமையானதும் மார்க்சியத்தில் பற்றுறுதி கொண்டதும் ஜனநாயக மத்தியத்துவ நெறிகளின் அடிப்படையில் இயங்குவதுமான கட்சி இல்லாமல் இது சாத்தியமில்லை. மாறிவரும் சூழல்களுக்கு ஏற்ப கட்சியை தகவமைத்து சோசலிச காலகட்டம் முழுமைக்கும் இடைவெளியில்லாத போராட்டங்களை நடத்த வேண்டும். அதில் சீன கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. கட்சி நிறுவப்பட்ட தொடக்க கால இலக்குகளுக்கு உண்மையாக இருப்பது குறித்த பிரச்சாரத்தை கட்சிக்குள் முன்னெடுக்க உத்தி வகுத்துள்ளார்கள். அதாவது அவர்கள் சோசலிச லட்சியங்களை குறித்த பிரச்சாரத்தினை உள்கட்சி முழுவதும் நடத்த உள்ளனர். மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் அசமத்துவ வளர்ச்சி என்ற சிக்கலை எதிர்கொள்வதில் குவிக்கப்பட உள்ளது. புதிய சவால்களை எதிர்கொள்ள புதிய சிந்தனைகளையும் புதிய அளவுகோல்களையும் கைக்கொள்ள வேண்டும் என உணர்ந்துள்ளனர். கட்சிக்குள் முன்னெடுக்கப்படும் மாற்றங்கள் சீன மக்களிடையே அதிகரித்து வரும் தேவைகளை நிறைவேற்றுவது ஒரு உயிர் துடிப்பான கட்சி இல்லாதபோது சாத்தியமில்லை. மக்களாட்சி, சட்டத்தின் ஆளுகை, நீதி, நேர்மை, பாதுகாப்புணர்வு மற்றும் சூழலியல் ஆகிய வேட்கைகளை கட்சி நிறைவேற்றியாக வேண்டும். அதற்கேற்ற வகையில் மார்க்சிய நோக்கில் காலத்தில் முந்தி செயல்படும் கட்சியாக சீன கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட வேண்டியுள்ளது. மக்கள் ஆதரவுடன், தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளும் தகுதியுடன் சோதனைகளை எதிர்கொண்டு அக்கட்சி முன் செல்ல வேண்டும். ஜனநாயக மத்தியத்துவத்தை உயர்த்தி பிடித்து கட்சிக்குள் நேர்மறையான ஆரோக்கியமான அரசியல் பண்பாட்டை வளர்த்தெடுக்கவும் ஒருங்கிணைப்பை அதிகரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என முடிவு செய்துள்ளனர். அதே சமயம் சீன கட்சி மேற்கொண்டுள்ள சில மாற்றங்கள் உலக அரங்கத்தில் விவாதத்தை கிளப்புவதாகவும் அமைந்திருக்கின்றன. சீன கட்சியின் அமைப்பு சட்டத்தில் புதிய காலகட்டத்திற்கான சீன பண்புகளுடன் கூடிய சோசலிசம் குறித்த ஜி ஜின்பிங் சிந்தனைகள் என்ற வரிகளை இணைத்துள்ளனர். அது பற்றி லீ ஷான்சு குறிப்பிடும் பொழுது, 18வது தேசிய மாநாட்டிற்கு பின்னர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவினால் கடைபிடிக்கப்பட்ட புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள் மற்றும் தேசிய ஆளுகைக்கான புதிய உத்திகளையே அவ்வாறு குறிப்பிடுவதாக கூறுகிறார். மேலும் ஏற்கனவே அந்த நாட்டு கட்சியின் தலைமை ஜி ஜின்பிங் தலைமைக்கு கோர் எனப்படும் முக்கிய தலைவர்களுக்கான இடத்தை கொடுத்தது. இதற்கு முன்பாக தோழர்கள் மாவோ, டெங் ஷியோபிங் ஆகியோர் கோர் என்ற இடத்தை பெற்றுள்ளனர். நூற்றாண்டுக்கான இரண்டு இலக்குகளில் இது மாறிச் செல்லும் காலகட்டம் என்பதால் ஒருவர் நாட்டின் தலைவராக நீடிக்கும் பதவிக்காலத்திற்கு இருந்த கட்டுப்பாடுகளை அகற்றி இருக்கின்றனர். இது தனிநபரிடம் அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குமா என்ற கேள்விகளும் எழும்புகின்றன. இத்திருத்தங்கள் அரசமைப்பிலும் கட்சியிலும் செயல்படும் தலைவர்களுக்கு ஓய்வு கொடுக்கும் முறைமையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, ஆயுள் காலத்திற்கும் பதவியில் நீடிக்கலாம் என்ற பொருளையும் தராது என சீன பத்திரிகையான பீப்புள்ஸ் டெய்லி தெரிவிக்கிறது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனக்கு முன்புள்ள 4 பரிசோதனைகள் மற்றும் 4 பேராபத்துகளை பட்டியலிட்டிருக்கிறது. ஆளுகை, பொருளாதார சீர்திருத்தம், சந்தை பொருளாதாரம் மற்றும் வெளியில் உள்ள சூழல் ஆகியவை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்னுள்ள 4 பரிசோதனைகள். தூண்டுகோல் இல்லாதது, திறமை குறைவு, மக்களின் ஈடுபாடின்மை, செயலின்மை, ஊழல் ஆகிய 4 பேராபத்துகளாகும். சீனத்தில் சோசலிசத்தை தக்கவைக்கும் சக்திகளின் போராட்டமாகத்தான் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தன் பரிசோதனைகள் மேற்கொண்டு வருகிறது. மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி குறிப்பிடுவதைப் போல, சோசலிசத்தை வலிமைப்படுத்தி உறுதிப்படுத்த முன்னிருக்கும் சக்திகளுக்கு உலகெங்கிலும் உள்ள கம்யூனிஸ்டுகளின் ஆதரவு என்றென்றைக்கும் இருக்கும். சீன கம்யூனிஸ்ட் கட்சி சோசலிசத்தை வலிமைப்படுத்துவதில் எட்டும் ஒவ்வொரு சாதனையும் சர்வதேச கம்யூனிஸ்ட் இயக்கத்தை முன்னேற்றுவதற்கான பங்களிப்புகளாகும்